السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அருளாளன் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் எல்லா கட்டங்களிலும் இஸ்லாம் தான் அவனுக்கு வழிகாட்டியிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதற்கான அழகிய வழிகாட்டல்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியை அடைந்து விடும் பொழுது அவன் சில காரியங்களை செய்ய வேண்டும், சில காரியங்களை செய்யக்கூடாது, அவன் எப்படியான விடயங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூட இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பெரும்பாலும் அதிகமானவர்களுக்கு அவர்களுடைய மரணம் திடீர் என்று வந்து விடுவதில்லை. மரணம் வருவதற்கு முன்னால் பெரும்பான்மையானவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல தூண்டுகளை அனுப்பி வைக்கிறார். பல செய்திகள் அவனுக்கு அதற்கு முன்பு வந்து சேர்கிறது. மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனிதர்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுகிற பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் அதை பாரமாக கருதினார்கள். பெரும் கஷ்டமான ஒரு பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இதற்கு பிறகு மக்கள் மிக வெறுப்புடன் தான் என்னை பேசப் போகிறார்கள். ஆதமுடைய குழந்தைகள் மனிதர்கள் எனக்கு ஏசப் போகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலே சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் அந்த மனிதர்களிடத்திலே செல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு நான் சில காரணிகளையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் அனுப்பி வைப்பேன். அதற்கு பிறகுதான் நீங்கள் அவர்களிடத்திலே போக வேண்டி வரும். பிறகுதான் அவர்களுக்கு மௌத்து வரும். அவர்கள் அந்த மரணத்தை பற்றி பேசும் பொழுது அந்த காரணிகளுடன், அந்த பிரச்சனைகளுடன், அந்த நோய்களுடன் தான் அதை இணைத்து பேசுவார்கள். பலாயம் உங்களை பற்றி யாரு பேசுவதாக இருந்தாலும் நன்றாகத்தான் பேசுவார்கள், உங்களை யாரும் ஏச மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் பதில் சொன்னான். ஒரு மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் பலவிதமான தூதுகள் வருகின்றன, நோய் வாய்ப்படுகிறான், புதிய நோய்கள் வர ஆரம்பிக்கின்றன, உடலிலே திடீர் மாற்றங்களை உணர ஆரம்பிக்கிறான். அவனுடைய உடல் மிக வேகமாக பலகீனமாக கொண்டு போவதை அவன் உணர ஆரம்பிக்கிறான். சில பொழுது அவனுடைய மரணத்துக்கு பல நாட்களுக்கு முன்னாலே அவனுக்கு ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டு விடுகிறது. அந்த விபத்திலே அல்லாஹு தஆலா அவனை ஞாபகம் செய்வதற்கு என்று சில அவகாசத்தை அவனுக்கு கொடுத்து விடுகிறான். மரணத்தை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னும் சில பொழுது காலத்திலே எப்பொழுதும் அவனுக்கு வராத பயங்கரமான நோய்கள் இருக்கிறதாக அவனுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்குள்ளே இந்த நோய் இருக்கிறது, ஆபத்தான நிலையை அடைந்திருக்கிறீர்கள். இந்த தகவல் யார் மூலமாகவோ அவர் ஒருவனுக்கு வந்து சேர ஆரம்பிக்கிறது. தன்னுடைய ஒவ்வொரு மூட்டுகளும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளும் பலகீனப்பட்டுக் கொண்டு போகிறதை அவன் உணர ஆரம்பிக்கிறான். அடிக்கடி பயங்கரமான நோய்கள் வந்து அவனுக்கு வந்து செல்கின்றன. இப்படி எல்லாம் வருவது அல்லாவிடம் இருந்து அவனுக்கு வரக்கூடிய தூதுகள். இப்படிப்பட்ட தூதுகள் வர ஆரம்பித்து விட்டால் அவன் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில கர்மங்களை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அவற்றை நாங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த நேரம் நமக்கு எப்பொழுது வரப்போகிறது என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. வயோதிபத்திலும் வரலாம், சில பொழுது வாலிபத்தில் கூட நாளாண்டும் பல விபத்துக்கள் பலவிதமான மரணங்களை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படியான தூதுகள் நமக்கு மிக வேகமாக கூட வந்து சேரலாம். அந்த நேரங்களில் பெரும்பாலும் எங்களுக்கு பக்கத்திலே இருந்து இவற்றை ஞாபகப்படுத்துவதற்கு ஆள் இருப்பதில்லை, பெரும்பாலும் தனித்து விடுகிறோம். அந்த நேரத்திலே இந்த செய்திகள் நமக்கு வந்து சேருவதில்லை. ஆகவே அந்த நேரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் நோய்கள் அல்லது கஷ்டங்கள் வந்து எவ்வளவு பெரும் கடினமான நிலை ஏற்பட்டாலும் கூட ஒரு பொழுதும் அல்லாவிடத்தில் மரணத்தை மௌத்தை கேட்கக்கூடாது, ஆசைப்படவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதமன்னயன்ன அஹதுக்குமுல் மௌத் லிஹுர்ரின் நஸலபி. உங்களில் ஒருவருக்கு கடினமான நோய்கள் வந்து கஷ்டங்கள் வந்து தாங்கிக் கொள்ள முடியாத சந்தர்ப்பம் வரும் பொழுது ஒரு பொழுதும் மரணத்தை கேட்டுவிட வேண்டாம், மரணத்தை ஆசைப்பட்டுவிட வேண்டாம், மக்களிடத்திலே சொல்லவும் கூடாது. பக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு சில வேளை அவர் சொல்லிவிடுகிறார்கள், இவ்வளவு கஷ்டப்படுறதை விடவும், இந்த நோயில இருக்கிறத விடவும், மரணம் வந்தால் நல்லமே என்று சிலர் சொல்லிவிடுகிறார்கள், சிலர் துஆவும் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார்கள். காரணம் ஏன் இந்த தடை ஹதீஸிலே வந்திருக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும்பாலும் இந்த ஹதீஸில் தடை வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், பெரும்பாலும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு நோய் வரும் பொழுது, ஒரு குடும்ப பிரச்சனை வரும் பொழுது, குழந்தைகளால் பிரச்சனை வரும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு வகையிலே பிரச்சனை வரும் பொழுது நாம் யோசிக்கிறோம், இந்த பிரச்சனை எனக்கு பாரமாக இருக்கிறது, இந்த நோயுடைய வலி எனக்கு பாரமாக இருக்கிறது, இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, இந்த காட்சியை என்னால் பார்க்க முடியாது, இப்படியெல்லாம் கஷ்டப்படுவதை விடவும் எனக்கு மரணம் வந்து நான் மௌத்தாகி என்னை கபர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டால் பிறகு அதற்கு பிறகு எனக்கு இந்த வலி இருக்க மாட்டாது, இந்த பிரச்சனை என்ன நடந்தது என்பதும் எனக்கு தெரியாது, யாருக்கு என்னானது என்பது பற்றிய தகவலும் எனக்கு தெரியாது, என்னுடைய பிரச்சனை வலி நோய் கஷ்டம் எல்லாமே முடிந்து போய்விடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்நோக்குகிற மரணம் மௌத்தும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நமக்கு முன்பின் அறிமுகமானவைகள் அல்ல. அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க நமக்கு மரணம் வந்து அதற்கு பிறகு நாங்கள் ஒரு பயங்கரமான பிரச்சனையிலே அங்கு பிரச்சனையிலே நாங்கள் மாட்டிக்கொண்டால் அந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது. இங்கே வரக்கூடிய நோய் போல அல்லது இங்கே வரக்கூடிய சின்ன பிரச்சனை போல இருக்கக்கூடிய வலி அல்ல அது. அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியுமான வேதனை அல்ல. அங்கே பிரச்சனையாகிவிட்டால் அது நிரந்தர பிரச்சனையாகிவிடும். சொல்கிறார்கள், நீங்கள் தெரியாத பிரச்சனையை கேட்டுவிடாதீர்கள். ஒரு மனிதனுடைய வீணுக்கு ஆபத்து வருகிறது, தன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டிய நிலை அல்லது தன்னுடைய கடமைகளில் குறைபாடு செய்ய வேண்டிய நிலை வந்து ஒருவனுக்கு அந்த பயம் வந்துவிட்டால் என்னுடைய மார்க்கத்தை இதற்கு பிறகு இந்த பூமிக்கு மேலால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அல்லது என்னுடைய கடமைகளில் நான் குறைபாடு செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் இப்படிப்பட்ட கட்டத்தில் மரணத்தை கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது. சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பிரிவுகள் அந்த தூரம் மிக அதிகமாகி மக்களுடைய எண்ணிக்கை அதிகமான நேரத்திலே அவர்கள் பயந்தார்கள், இதற்கு பிறகு என்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொள்ள முடியாமல் போகுமோ என்று அவர்கள் பயந்து ஹஜ்ஜுக்கு பிறகு ஒரு துஆவை கேட்கிறார்கள். அல்லாஹும்ம கபிர ஸின்னி வதஅஃப குவ்வதி வந்தஷரத் ரஅயத்தி ஃபக்பத்னி இலைக் غير مبيع ولا مفرط. يا الله என்னுடைய வயது போய்விட்டது, உடல் பலகீனமாகி விட்டது, என்னுடைய குடிமக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது, இப்பொழுது என்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொள்ள முடியாது என்று நான் பயப்படுகிறேன், உன்னிடத்திலே என்னை அழைத்துக் கொள்வாயாக என்று துஆ கேட்கிறார்கள். அந்த மாதம் முடியவில்லை, மதீனாவில் கத்திக்குத்துக்கு ஆளாகி ஷஹீதாக்கப்பட்டு வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்படியான நிலை வந்தால் கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது. சாதாரணமான நோய்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் என்று வரும் பொழுது மரணத்தை, மௌத்தை கேட்டுவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து எங்களுக்கு கடைசி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த தூதுகள் வர ஆரம்பித்து விட்டால், மிக அதிகமாக இஸ்லாத்துடைய மௌத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இஸ்லாத்துடைய மரணம், இஸ்லாத்துடைய மௌத், இஸ்லாத்துடைய மரணம் என்பது இது சாதாரணமான ஒன்றல்ல. அந்த நேரம், அந்த மரணம் வருகிற வரைக்கும் எனக்கும் சொல்ல முடியாது, உங்களுக்கும் சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலமாக இதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சையதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் பெரும் கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து, பிறகு அந்த கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து பெரும் ஆட்சியிலே மிக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து, வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே அவர்கள் கேட்ட ஒரே ஒரு துஆவை மட்டும் குர்ஆன் இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையிலே கேட்ட எத்தனையோ துவாக்கள் இருக்கலாம், அந்த துவாக்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லவில்லை. அவர்கள் ஒரு நபி, நபியுடைய மகன், நபியுடைய பேரர், அவர் பரம்பரையில நபியாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் கேட்ட ஒரே ஒரு துவாவை மட்டும் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதுதான் அவர்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் கேட்டார்கள். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், இஸ்லாத்திலே முஸ்லிமாக இருக்கும் நிலையில் என்னை என்னை சேர்த்து வைப்பாயாக. இந்த துஆவை கடைசி காலத்திலே கேட்டார்கள். அந்த துஆவை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எப்பொழுதும் கேட்க வேண்டிய ஒரு துஆவாக இருந்தாலும் வாழ்க்கையின் கடைசி பகுதியை நாங்கள் அடைந்து விட்டால் மிக அதிகமாக இந்த துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துஆவை கேட்டதாக சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. தவஃபனா முஸ்லிமீன வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன் ஗ைர ஹஜாயா வல மஃதூமீன். இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த துஆவை மிக அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும். அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் பொதுவாக எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நமக்கு பயமும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணமும் இருக்க வேண்டும். பயம் என்றால் நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், அந்த பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனை தந்து விடுவானோ என்ற பயமும், அதே நேரத்தில் என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அவன் பெரும்பெரும் பாவிகளை கூட மன்னிக்கிறவன், அவன் அன்புள்ளவன் என்ற நல்ல எண்ணமும் ஒரு முஸ்லிமுக்கு எல்லா காலங்களிலும் சரி சமமாக இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையின் கடைசி பகுதியை அடைந்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது இருக்கிற பயத்தை விடவும் அல்லாஹ்வின் மீது இருக்கிற நல்ல எண்ணத்தை மனிதன் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே மிக அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம், இந்த மாதிரியானவைகளை யோசித்து யோசித்து நல்ல எண்ணத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்துக்கு வெறும் 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். 3 நாட்கள் வஃபாத்தாகுவதற்கு 3 நாட்கள் இருக்கிறது. அந்த நேரத்திலே மரணப்படுக்கையிலே கடும் காய்ச்சலிலே படுக்கையிலே இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஒரு ஹதீஸை, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யஹ்சுலு வன்ன பில்லா. உங்களில் யாரும் மரணமடையும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் இல்லாமல் மரணித்துவிட வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணத்தை அந்த நேரத்திலே நீ அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே, வெளிப்படையான சில ஏற்பாடுகள் இருக்கின்றன. அந்த ஏற்பாடுகளை நாங்கள் இந்த நேரத்தை அடைந்து விட்டால் செய்து கொள்ள வேண்டும். சில பொழுது நமக்கு கடன்கள் இருக்கலாம், மரணத்தினால் கடன்கள் மன்னிக்கப்படுவதில்லை. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த கடன்களை கொடுத்து விடுவதற்கான ஏற்பாடுகளை அவசரமாக செய்துவிட வேண்டும். கடன் என்று வரும் பொழுது நாம் எடுத்திருக்கிற பணங்களை திருப்பிக் கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு சொந்தமான ஒரு பொருள் நம்மிடத்திலே இருக்கலாம், அது ஒரு பேனாவாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், அது ஒரு சிறிய பொருளாக கூட இருக்கலாம், அந்த அமானிதங்களை திருப்பிக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்துவிட வேண்டும். அப்படி இல்லை, அதே நிலையிலே நமக்கு மரணம் வந்துவிட்டது, அந்த பொருள் அந்த பணம் உரியவருக்கு போய் சேரவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கியாமத்திலே அதை கொடுக்க வேண்டி வரும். பொருள்கள் இல்லாத கியாமத்துடைய நாளில் அந்த பொருட்களை நாங்கள் எப்படி அவர்களுக்கு ஒப்படைக்கப் போகிறோம்? பிறகு அல்லாஹ்வுடைய வேதனையிலே மாற்றிக் கொள்ள வேண்டி வரும், அல்லது எங்களுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டி வரும். ஆகவே அந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போல சில பொழுது நம்மை சூழ இருக்கிறவர்கள் குடும்பத்தினர்களுடன் பிரச்சனைகளில் பகைகள் உண்டாகி இருக்கலாம், அந்த பகைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அயலவர்கள் இருக்கிறார்கள், சில பொழுது அவர்களுக்கு அநியாயங்கள் நடந்திருக்கலாம், மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதன் மரணம் அடையும் பொழுது சில பொழுது அவனிடத்தில் குற்றங்கள் தண்டனைக்குரிய தவறுகள் இருக்கும், ஆனால் அவனுடைய மரணத்துக்கு பிறகு அவனை சூழ இருக்கிறவர்கள் அயலவர்கள் எல்லாருமே பேசிக் கொள்கிறார்கள், நல்ல மனிதர் போயிட்டார், நல்ல மனுஷனாக இருந்தார் என்று எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள். இவருடைய விஷயத்தில் தீர்ப்பு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு சொல்லுவான், இந்த அடியானுடைய விஷயத்தில் என்னுடைய அடியார்கள் சொல்கிற சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனை நல்லவனாகவே ஆக்குவீர்கள். தவறு செய்திருந்தார் தண்டனைக்குரியவர், மக்களுடைய அந்த வார்த்தைக்காக அவருக்கு மன்னிப்பு கிடைக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மரணம் அடையும் பொழுது நம்மை சூழ இருக்கிறவர்கள் நம்முடைய குடும்பம் நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்கள் நல்லவன் என்று சொல்ல வேண்டும், அதற்கேற்ற விதத்திலே வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த மாதிரியான அடையாளங்களை நாங்கள் காண ஆரம்பித்து விட்டால் அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை பாவங்கள் இருந்து தூரமாகிவிட வேண்டும். ஆகரத்தின் பக்கம் முன்னோக்குவது, கடமைகளை சரிவர செய்வது, பாவங்கள் தப்பான விஷயங்கள் அல்லது நமக்கு தேவையில்லாத பயனில்லாத விடயங்கள் இது போன்ற விடயங்கள் இருந்து மிக வேகமாக நாங்கள் தூரமாகிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாளை மரணம் வர இருக்கிறது, அடுத்த வாரம் அடுத்த மாதம் மரணம் வர இருக்கிறது, இவர் இப்பொழுதும் படுக்கையிலே படுத்துக் கொண்டு உலகத்திலே என்ன நடக்கிறது என்பது பற்றிய செய்திகளையும் தகவல்களையும் நியூஸ்களையும் வாசித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை நாங்கள் எப்படி புத்திசாலித்தனம் என்று சொல்லலாம்? பாப்பா பாவம், உம்மா பாவம் தனிமையில இருக்கிறாங்க, எதையாவது அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்து விடுவோம் என்பதற்காக சிலர் அப்படியான ஏற்பாடுகளை கூட செய்து விடுகிறார்கள். வாழ்கிறவர்கள் வாலிபர்கள் குழந்தைகள் நம்மை வைத்து அவர்களை மதிப்பீடு செய்கிறார்கள், எங்களுக்கு தனிமையிலே இருந்தா இப்படி இருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், அதே போல பாப்பாவுக்கும் ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்து விடுவோம் என்ற நோக்கத்திலே இன்று நாளை போகப்போகிறவர் எதையோ செய்ய வேண்டியவரை எதையோ ஏதோ ஒரு காரியத்திலே ஈடுபடுத்தி விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரம் வந்துவிட்டால் இப்பொழுது நம்முடைய நிரந்தர வாழ்க்கையை பற்றிய கவலை கூடுதலாக இருக்க வேண்டும். விட்டு போகிற உலகத்தை பற்றி, யார் யாரையோ பற்றி, எங்கோ நடக்கிற கொலைகளும் எங்கோ நடக்கிற பிரச்சனைகளும் யார் யாரோ நடிக்கிற நாடகங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தால் இதை எப்படி புத்திசாலித்தனம் என்று சொல்லலாம்? கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த நேரங்களை நாங்கள் உணர ஆரம்பித்து விட்டால் மிக அவசரமாக வேகமாக பராக்குகளில் இருந்து தூரமாகி ஆகரத்தின் பக்கம் திரும்ப ஆகரத்தை அதிகமாக நினைக்க ஆரம்பித்து விட வேண்டும். விட்டு போகிறவர்களை பற்றிய கவலை நமக்கு இருக்க கூடாது. நீண்ட பயணம், வெளிநாட்டு பயணம் செல்லும் பொழுது சில பொழுது விமான நிலையத்திலே இருக்கும் போது நமக்கு வீட்டு நினைவு வரலாம், குழந்தைகள் என்ன செய்கிறார்களோ, மனைவி என்ன செய்கிறாரோ, நண்பர்களை பற்றி நாங்கள் நினைப்போம். விமான நிலையத்திலே இருக்கும் பொழுது சில பொழுது விமானத்திலே ஏறியதற்கு பிறகும் வீட்டு கவலை நமக்கு இருக்கலாம், ஆனால் போகிற நாட்டை சமீபிப்பதற்கு நாங்கள் நெருங்கிவிட்டால் இப்பொழுது அரை மணி நேரத்திலே விமானம் தரையிறங்க போகிறது என்ற நிலை வரும் பொழுது நாம் வீட்டை மறந்து விடுகிறோம், குழந்தைகளை மறந்து விடுகிறோம், விட்டு வந்தவர்களை மறந்து விடுகிறோம். இப்பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுது நான் போய் இறங்க போகிறேன் என்ன கேட்பார்களோ, எதை பார்ப்பாங்களோ, எடுப்பார்களோ, என்ன உள்ள அனுமதிப்பார்களா இல்லையா என்ற கவலை வர ஆரம்பித்து விடுகிறது. என்ன யார் வரவேற்பாங்க, வந்திருப்பாங்களா இல்லையா, போய் நான் என்ன செய்வது, எப்படி கால் பண்றது, எனக்கு இந்த பணம் இருக்கிறதா, தொலைபேசிக்கான வசதிகளை ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போலதான் வாழ்க்கையில இருக்கும் பொழுது இருக்கிறவர்களை பற்றி நிறைய கவலை நமக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த உலகத்துக்கு நெருங்கும் பொழுது அந்த கவலை அதிகரிக்க வேண்டும், விட்டு போகிறவர்களை பற்றிய கவலைகள் குறைய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசி கட்டங்களை அடைந்து விட்டால் இதிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து மிக முக்கியமான ஒன்றுதான், நம்முடைய மரணத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய சில நல்ல காரியங்கள் இருக்கின்றன. அது சம்பந்தமாக எங்களுடைய விருப்பங்கள் இருந்தால் அந்த விருப்பங்களை நாங்கள் எழுதி வைக்க வேண்டும். இதற்கு மார்க்கத்திலே வசியத் என்று சொல்லப்படுகிறது. சில விடயங்கள் இருக்கின்றன, சாதாரணமாக ஒவ்வொருவருக்கும் உள்ள விடயங்கள். ஒவ்வொருவரும் மரணித்தால் குளிப்பாட்டப்படுகிறார். என்னுடைய ஜனாதாவை யார் குளிப்பாட்ட வேண்டும், மிக முக்கியமான ஒரு கடமை. இது சம்பந்தமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் பலர் எழுதி வைத்து விட்டு அல்லது சொல்லிவிட்டு போனார்கள், என்னுடைய ஜனாதாவை இன்னார்தான் குளிப்பாட்டவே. அதிலையும் சுண்ணாக்கள் இருக்கின்றன, யாரும் விரும்பியபடி குளிப்பாட்டுவது அல்ல. குளிப்பாட்ட வேண்டிய முறைகள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தின் பொழுது வசியத் எழுதி வைத்திருந்தார்கள். அந்த வசியத்திலே எழுதப்பட்டிருந்தது, நான் வஃபாத் ஆகிவிட்டால் ஒரு பெரிய ஹதீஸ்களை படித்த ஒரு நல்ல மனிதருடைய பெயரை சொல்லி இருந்தார்கள், இன்னார்தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும், நான் வஃபாத் ஆகும் பொழுது அவர் ஊரிலே இல்லாவிட்டால் என்னை குளிப்பாட்டுகிறவர்கள் குளிப்பாட்டுவதற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட கிதாபை சொன்னார்கள், இந்த புத்தகத்தை வாசித்து அதில் இருக்கிற சுண்ணத்தான முறைப்படி என்னை குளிப்பாட்ட. எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தொழுமை இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜனாதாவுக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு தொழுவிக்கப்படுவது என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி, மிகப்பெரிய ஒரு பரிசு. 40 பேர்கள் ஒரு ஜனாதாவுக்கு தொழுவித்து விட்டால் அவர்கள் மனசால யாருவா இந்த மனிதரை நீ மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் துவா கேட்பார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய துவாவினால் இவரை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, 3 சம்பவங்கள் ஒரு ஜனாதாவுக்கு தொழுகை நடத்தி விட்டால் அல்லாஹ் தஆலா அந்த ஜனாதாவுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுகிறான். நாங்கள் என்ன செய்வதற்காக இந்த பரிசு கிடைக்கிறது? இது வெறும் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஜனாதாவை தொழுவிக்கக்கூடிய ஒருவர், இமாமாக இருந்து தொழுவிக்கக்கூடிய ஒருவர் என்னுடைய ஜனாதாவை தொழுவிக்கிறார், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வேதனையும் அந்த ஆசையும் இருக்கிற ஒருவர் ஜனாதா தொழுவிக்க கூடாதா? என்னுடைய ஜனாதாவை பார்த்துக் கொண்டு அல்லாஹும்மா ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று சொல்லும் பொழுது அவருடைய மனசு பதற வேண்டும், பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவர் ஜனாதாவை தொழுவிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலே நாம் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறோமா, யார் தொழுவிப்பது, ஜனாதாவை யார் தொழுவிப்பது? எழுதி வைக்கப்படுவேன். இது மாதிரி பல எங்களுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், இவர்கள் எனக்கு பின்னால் எப்படி இருக்க வேண்டும், இது சம்பந்தமாக எங்களிடத்தில் ஏதாவது திட்டங்கள் வழிகாட்டல்கள் இருந்தால் அதை எழுதி வைத்துவிட வேண்டும். சில பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பேச்சை கேட்காதவர்கள் அவர்களுக்கு கூட நாம் எழுதி வைக்கிற அந்த எழுத்துக்கள் வழிகாட்டியாக அமையும். பல வருஷங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அது வழிகாட்ட போகிறது. பகையாக இருந்த எங்களுடைய குழந்தைகள் வாப்பா வசியத்தை செஞ்சிட்டு போயிருக்கிறாங்களே என்பதற்காக ஒற்றுமையாக வாழ போறாங்க. பல வருஷங்களுக்கு அவர்கள் தொடர போகிறார்கள் ஒற்றுமையில். வாப்பா வசியத்தை செஞ்சாங்க என்பதற்காக அடிக்கடி ஒன்று சேர போறாங்க. வாப்பா வசியம் செய்தார்கள் என்பதற்காக தாயை நல்லபடி கவனித்துக் கொள்ள போகிறார்கள். வாப்பா வசியத்தை செஞ்சிட்டு போயிருக்கிறாங்க என்பதற்காக தொழுகையாளிகளாக இருப்பார்கள். இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியாது என்றிருந்தாலும் கூட எழுதி வைத்து போக நம்முடைய ஜனாசா நாம் மௌத்தாக நம்முடைய மரணம் நெருங்கும் பொழுது மரண படுக்கையிலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு பக்கத்திலே யார் உட்கார வேண்டும்? இதை கூட நாங்கள் யாரிடத்திலேயாவது சொல்லி வைக்கலாம். சில மனிதர்களுடைய ரூஹுக்கு இருக்கிற சக்தியை விடவும் வேறு சில மனிதர்களுடைய ரூஹுக்கு சக்தி கூடுதலாக இருக்கிறது. சிலருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து விட்டாலே போதும் நல்ல எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வர ஆரம்பித்து விடும். அது வேறொன்றும் இல்லை, அவர்களுக்குள்ளே இருக்கிற சக்தி. சிலருக்கு பக்கத்திலே அமர்ந்தால் போதும் கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அது வேறொன்றும் இல்லை, ரூஹுக்கும் ரூஹுக்கும் தொடர்பு இருக்கிறது. சிலருக்கு பக்கத்திலே இருந்தாலே நமக்கு கோபம் வர ஆரம்பித்து விடும். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய மரண நேரத்திலே வந்து அமர்ந்து விட்டால் நாம் சந்தோஷமாக கலிமா சொல்லிக் கொண்டு போகக்கூடிய நேரத்திலே நமக்கு கோபம் வந்துவிடும். பிறகு அது தடைக்கு காரணமாக அமையலாம். அந்த நேரத்திலே நமக்கு உயப்பானவர்கள் உட்கார வேண்டும். அந்த நேரத்திலே நம்மை கோபப்படுத்தக் கூடாது. யாரும் கலிமா சொல்கிறவர்களுக்கு கூட, கலிமா சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கூட மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், பக்கத்திலே இருந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் வேகமாக சொல்லாமல் மெதுவாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டுமே தவிர சொல்லுங்க கலிமா என்று சொல்லக்கூடாது. காரண மூலமாக சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டால் சில பொழுது அவர் இருக்கிற வேதனையிலே அவருக்கு கோபம் வந்துவிடும். வேற எதையாவது சொல்லிவிடுவார். கோபம் வரக்கூடாத நேரம், அந்த நேரத்தில் யார் அமர வேண்டும்? இதை கூட சொல்லி வைக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டு விடயங்களை கவனிக்க வேண்டும். வசியத்துகள் எழுதும் பொழுது, ஒன்று, நாங்கள் உலக கர்மங்களை எழுதும் பொழுது, முக்கியமான விடயங்களை எழுதும் பொழுது சட்டபூர்வமான வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக துறை சார்ந்தவர்களை நாடுகிறோம். அவர்கள் தான் அதை எழுதி தருகிறார்கள். இந்த வசியத்தை பொறுத்தவரையில் சட்டபூர்வமான எழுத்துக்கள் அதிலே இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. நமக்கு தெரிந்த பாஷையிலே தெரிந்த விதத்திலே எழுதி வைக்கலாம். சாதாரணமாக நம்முடைய பாஷையில் எழுதி வைத்து விடலாம். அடுத்து, நாம் எழுதி வைக்கிற விடயங்கள் யாருக்கும் தெரியாத ரகசியங்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. பலருக்கும் தெரிந்திருக்கலாம், நாம எழுத தேவையில்லை. திரும்பினால் மனைவிட்ட சொல்லி எழுத வைக்கலாம், மகன்கிட்ட சொல்லி எழுத வைக்கலாம், நண்பர்கிட்ட சொல்லி கூட எழுத வைக்கலாம். இந்த வசிய வகையை எழுதி வைப்பதிலே மிக கவனம் செலுத்த வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், வசிய சம்பந்தமான ஹதீஸ், ஒரு மூமின் மூன்று நாட்கள் வசியத் இல்லாமல் கழிப்பது அவருக்கு ஹலாலாக மாட்டாது என்ற ஹதீஸை கேட்ட நாளில் இருந்து ஒரு இரவு கூட என்னுடைய வசியத்தை எழுதி வைக்கப்படாமல் நான் கழிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கடைசி காலத்தை அடைந்து விட்டால் இதிலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்முடைய கடைசி நிலைகள் நல்ல மரணமாக, நல்ல முடிவாக அமைவதற்கு என்று ஹதீஸ்களில் சில வழிகாட்டுதல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடைசி காலங்களை அடைந்து விட்டால் மிக அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல வேண்டும். எல்லா காலங்களிலும் சொல்கிற கலிமா தான், ஆனாலும் கடைசி காலத்தில் நாம் அதனுடன் தான் போக வேண்டியிருக்கிறது. மிக அதிகமாக சொல்ல வேண்டும். தபரானியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் உடையவர்கள், அதாவது மிக அதிகமாக இந்த கலிமாவை ஓதுகிறவர்கள் மரணிக்கும் பொழுது தனிமையை உணர மாட்டார்கள். ஒரு கூட்டம் தன்னோடு இருக்கிறது போல் அவர்களுக்கு புரியும். ஒரு பயணம் போகும் பொழுது தனிமை என்றால் கவலை இருக்கும், கூட பலரும் இருக்கிறார்கள் என்றால் ஒரு வகையான சந்தோஷம் இருக்கும். அவர்களுக்கு கபர்களிலே வெறிச்சி தனிமையை அவர்கள் உணர மாட்டார்கள். ஆகவே இந்த கலிமாவை மிக அதிகமாக அந்த காலங்களில் ஓத ஆரம்பித்து விட வேண்டும். அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே, சூரா ஹஷ்ருடைய கடைசி மூன்று ஆயத்துக்கள், அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்று தொடங்கக்கூடிய மூன்று ஆயத்துக்கள் இருக்கின்றன. காலையிலே ஓதினால் மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் பாவமன்னிப்புக்காக வேண்டி துஆ கேட்பார்கள். அந்த பகலிலே அவருக்கு மரணம் வந்தால் ஷஹாதத்துடைய மரணம் கிடைக்கும். மாலையிலே ஓதினால் அடுத்த நாள் காலைக்குள்ளே மரணம் வந்துவிட்டால் அவருக்கு ஷஹாதத்துடைய மரணம் என்று எழுதப்படும். ஆகவே எல்லா காலங்களிலும் ஓத வேண்டும் என்றிருந்தாலும் கூட இன்றோ நாளையோ அல்லது அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ போகப் போகிறேன் என்று எதிர்பார்க்கிற ஒருவர் மிக அதிகமாக இதிலே கவனம் செலுத்த வேண்டும். தூங்கும் பொழுது அல்லாஹும்மா அஸ்லம்து நஃப்ஸி இலைக வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக வஃபவ்வல்து அம்ரி இலைக என்ற துஆவை ஓதிக்கொண்டு தூங்கினால் அந்த இரவு மரணம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தஅலல் ஃபித்ரா, அவருக்கு இஸ்லாத்துடைய மௌத்து கிடைக்கும். அவர் குஃப்ருல்ல ரிட்டத்துல மௌத்தாக மாட்டார். அப்படி மௌத்து வரலையா அவருக்கு ஹைர் கிடைக்கும் என்று சொன்னார்கள், நலவு கிடைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்வதில் மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை அதிகமாக கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி ஆஊது பிக்க மின் மௌத்தில் ஹம் வஆஊது பிக்க மின் மௌத்தில் ஹம். யா அல்லாஹ், கவலையில மரணிப்பதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கவலைப்பட்டு மரணிக்கிறத விட்டும் என்னை நீ பாதுகாத்து என்ற துஆ கேட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் اللهم اجعل خير عمري اخره وخير عملي خواتيمه واجعل خير ايامي يوم القاك فيه. يا الله என்னுடைய வாழ்நாளின் ஆரம்ப பகுதியை விடவும் கடைசி பகுதியை சிறப்பாக ஆக்கி விடுவாயாக. என்னுடைய வாழ்நாளின் கடைசி அமலை சிறந்த அமலாக ஆக்கி வைப்பாயாக. என்னுடைய வாழ்நாளின் நான் வாழ்கிற நாள்களில் சிறந்த நாளாக. என்னுடைய மரணத்துடைய நாளை நீ ஆக்கி வைப்பாயாக என்று துவா கேட்டார். நமக்கு ஒரு துவாவை சொல்லித் தருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் இருக்கிறது, திடீரென்று வரவில்லை. பல மாதங்களுக்கு முன்னாலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மரணம் வரப்போகிறது என்பதை அறிவிப்பு செய்துவிட்டான். இராஜா அனசுல்லாஹி வல் ஃபத் என்ற சூரா இறங்கிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு மரண செய்தி வந்துவிட்டது. அந்த ஆயா அந்த சூராவுடைய கடைசியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு நபி அவர்களை நீண்ட நாட்கள் நான் கவனித்தேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு சுஜூதிலும் ருக்குவிலும் மற்ற நேரங்களிலும் துவா கேட்பார்கள். அந்த துவா என்னவென்றால் சுப்ஹானக ரப்பனா வபிஹம்திக் அல்லாஹும்ம ஃஸ்ஃபிர் தஸ்பீஹும் இஸ்திக்ஃபார். இந்த துவாவை நபி அவர்கள் கடைசி காலத்திலே மிக அதிகமாக ஓதினார்கள். இந்த துவாக்களை நாங்கள் பாடமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி காலங்களிலே மிக அதிகமாக ஓதுவதற்கு குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இந்த துவாவை மிக அதிகமாக அந்த காலங்களில் ஓத வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல மரணம் வர வேண்டும், நல்ல முடிவு வர வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நல்ல முடிவுகளுக்கு உலமாக்கள் சில அடையாளங்களை சொல்கிறார்கள். ஒருவர் தொழுகையிலே மரணிக்கிறார், சுஜூதிலே மரணிக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கிறது அந்த மரணம் வர வேண்டும் என்று. ஆனால் பலருக்கும் மரணம் படுக்கையிலே வந்து விடுகிறது. விவாதத்திலே மரணிப்பது, அதாவது சவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது இஹ்ராமுடைய நிலையிலே மரணிப்பது, ஜிக்ரு செய்து கொண்டிருக்கும் பொழுது குர்ஆன் திலாவத் செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் வருவது, இதுவெல்லாம் நல்ல மரணங்களுக்குரிய அடையாளங்களாக இருக்கின்றன. இபாதத்திலே மரணிப்பதற்கு மிக லேசான, இபாதத்திலே மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இபாதத்திலே மரணிப்பதற்கு மிக லேசான வழி நோன்பு. அதாவது நாங்கள் ஒபாத்தாகிற கடைசி நாளிலே நோன்பு வைத்திருப்போம். நோன்புடன் மரணம் வரும் என்றிருந்தால் அவர் படுக்கையிலே மரணித்தாலும் சரி, அவர் குளியலறையிலே மரணித்தாலும் சரி, அவர் பாதையிலே மரணித்தாலும் சரி, எங்கு எப்படி மரணம் வந்தாலும் அவர் இபாதத்திலே மரணித்திருக்கிறார். அது நல்ல மரணத்துக்கு அடையாளம். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸிலே வந்திருக்கிறது, மன் சாம யௌமன் இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுக்காக என்று ஒருவர் நோன்பு நோக்கிறார், குதிம லஹு பிஹா தஹல ஜன்னா, அந்த நோன்பு அவருடைய கடைசி அமலாக மாறிவிடுகிறது. அதாவது அந்த நாளிலே அவர் மரணம் அடைகிறார் என்றால் நேராக சொர்க்கத்துக்கு போய்விடுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, சில பொழுது அந்த கடைசி நாள் நமக்கு வரும் பொழுது நம்முடைய சாப்பாடுகள் குடிப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கலாம். நாங்கள் ஆஸ்பத்திரியில இருக்கலாம், அல்லது வீட்டில இருக்கலாம், சாப்பாடுகள் இறங்காமல் இருக்கலாம், அல்லது ஐசியூல கூட இருக்கலாம், சாப்பாடு இல்ல, குடிப்பு இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு பிடிக்கிற நீயத்தை வைத்துக் கொள்ளலாம். நோன்பு பிடிக்கிற உணர்வு மட்டும் இருந்தால் போதும், சாப்பிட குடிக்க தேவையில்லை. தஹஜ்ஜுதுடைய சுபஹுடைய நேரத்திலே நாங்கள் நீயத்து வைத்துக் கொண்டால் போதுமானது. அப்படி கூட தவறிவிட்டோம் என்றால் நஃபிலான நோன்புகளுக்கு ஜமாலுடைய நேரம் வரும் வரைக்கும், ஜுஹருடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்பாக ஜமால் ஏற்படுகிறது, 12 மணி வரைக்கும் நீயத்து வைப்பதற்கு இடம்பாடு அனுமதி இருக்கு. நஃபிலான பருவான நோன்புகளில் அல்ல, நஃபிலான நோன்புகளில் சுபஹுக்கு பின்னால் எதுவும் சாப்பிடாமல் இருந்திருந்தால் ஜமாலுடைய நேரம் வரும் வரைக்கும் நீயத்து வைத்துக் கொள்ளலாம். நான் நோன்பு இருக்கிறேன் என்று நினைச்சு கொண்டாலே போதும் நோம்பாளியாகி விடுவார். பிறகு அந்த நாளில் மரணம் வந்துவிட்டால் நேராக சொர்க்கத்துக்கு போய்விடலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசி நேரங்களில் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விடுங்கள். யாருடைய உலகத்தில் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆகிவிடுமோ சொர்க்கத்துக்கு போய்விடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நோயாளி மரணப்படுக்கையில் இருக்கிற இருக்கிறவர் கலிமா சொல்லிவிட்டால் பிறகு எதையும் கேட்டு அவரை இன்னொன்று பேச வைத்து விடக் கூடாது. அப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு வேற பேச்சுக்களை பேச வைத்து விடக் கூடாது. கலிமா சொல்லி இருக்கிறார், அவராக பேசினால் பேசட்டும். கடைசி வார்த்தையாக கலிமா ஆகிவிட்டால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக நாங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். இன்னும் இன்னும் ஓடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தர வேண்டும். வந்தால் இன்னும் ஓடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றன. இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கமராதில் மௌத் வ அஊது பிக்க மின் சக்ராதில் மௌத். யா அல்லாஹ், மௌத்துடைய இந்த மயக்கங்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹக்னி பிர் ரஃபீகில் ஆலா. இந்த துஆவை கடைசி மூச்சுகள் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹக்னி பிர் ரஃபீகில் ஆலா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியான அந்த துஆக்களை நாங்கள் பாடமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஹதீஸிலிருந்து அவர்கள் எடுத்த ஒரு துஆவை கேட்டார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு மூமின் மரணமாகும் பொழுது அவருக்கு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை மிகுத்துவிடும். பிறகு அல்லாஹு தஆலாவும் அவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவான். இந்த ஹதீஸிலிருந்து எடுத்து தன்னுடைய கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு லிகா சாஹிப் லிகாயி. யா அல்லாஹ், இப்பொழுது நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீயும் என்னை சந்திக்க விரும்புவாயாக என்று துஆ கேட்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முடியுமான ஏற்பாடுகளை நாங்கள் இப்பொழுதிலிருந்தே செய்து கொள்வோம். பாடமாக்க வேண்டியவைகளை பாடமாக்கிக் கொள்வோம். எழுத வேண்டியவைகளை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்வோம். அனைத்தும் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய உதவி அதனுடன் சேராமல் எதையும் சாதித்துவிட முடியாது. நம்முடைய உண்மையான தேட்டமும் ஆர்வம் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம். அந்த தேட்டங்களை முயற்சிகளை அல்லாஹ் ஒரு பொருளும் வீணாக்குவதில்லை. நான் என்னுடைய அடியார்களுக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்பவன் அல்ல. அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் அநியாயம் செய்வதில்லை. தேட்டமும் ஆசையும் இருந்தால் கபூலியத் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்ல முடிவை நசீபாக்குவானாக. இஸ்லாத்துடைய மௌத்தையா அல்லாஹ் நமக்கு தருவாயாக. கெட்ட மரணத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. கலிமாவுடைய மரணத்தை நசீபாக்குவாயா. தௌபாவுடைய மரணத்தை நசீபாக்குவாயா. பயங்கரமா நோய்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மஃபிரத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. சாலிஹான மௌத்தை நசீபாக்குவாயாக. திருவுள்ளவனே, அன்புள்ளவனே, வாழ்க்கையிலே பரக்க செய்வாயாக. வாழ்நாளின் கடைசி பகுதியை சிறப்பானதாக, ஆஃபியத்துள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்